அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சமுதாய வானொலி நேயர்களே, வணக்கம். நம் வேளாண் வளர்ச்சிக்கு அடிப்படையானது நிலம் மற்றும் நீர் ஆகும். இயற்கை வளங்களான நிலம் மற்றும் நீரின் அளவு நாளுக்கு நாள் இப்போ குறைஞ்சிட்டே வருது. இது பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நிலம் மற்றும் நீர் ஆதாரங்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது நம் இன்றியமையாததாகும். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் வந்து இப்போது 500 அடிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இந்த நிலத்தடி நீரோட ஆழம் வந்து அதிகமாகி போக போக அதில் உப்புக்களோட அளவு அதிகரிச்சுட்டே வருதுங்க. அதனால் விவசாயத்துக்கு அந்த நீரை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அதில் பல பிரச்சனைகள் வருது. இப்போது இந்த தரமற்ற பாசன நீரை வந்து நம்ம அதில் கரைஞ்சுள்ள உப்புக்களோட அடிப்படையில் அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உவர் நீர், இன்னொன்று கலர் தன்மையுள்ள பாசன நீர். இப்போது இந்த அதிகமான உப்புக்கள் கரைந்துள்ள உவர் நீரை வந்து நம்ம தொடர்ந்து பாசனத்துக்கு பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா அந்த நீர் வந்து மண்ணில் சேர்ந்து மண்ணில் வந்து உப்புக்களோட அளவு அதிகமாயிரும். அப்போ அந்த நிலம் வந்து தொடர்ந்து அந்த நீரை நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தணுன்னா அந்த நிலம் வந்து உவர் நிலமாக மாறிடும். இப்போது அந்த நிலங்களில் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் அந்த தண்ணீர் மற்றும் அந்த பயிர் சத்துக்களை வந்து அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள முடியாத நிலை அந்த பயிர்களுக்கு உருவாகும். இப்போது சில சமயங்களில் அந்த நிலத்தில் விதைக்கக்கூடிய விதைகள் வந்து சரியாக முளைக்காது. அப்புறம் சில டைம் வந்து அந்த முளைச்ச செடிகள், அதாவது இளம் நாற்றுக்கள் வந்து அங்கங்கே தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு கருகி அங்கங்கே வறட்சியில் பாதிக்கப்பட்டது போல் இருக்கும். இப்போது இந்த பாதிப்புக்குள்ளான நீரை தொடர்ந்து நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தும் போது பயிர்களோட வளர்ச்சி வந்து வெகுவாக பாதித்து வளர்ச்சி குறைஞ்சு இலைகள்லாம் சிறுத்து போய் இருக்கும். அந்த இலைகள்லாம் அப்படியே தடிமனாக தடித்து அதிக பச்சையும் இருக்கிற மாதிரி அப்படியே கரும்பச்சை நிறத்தில் இலைகளில் சிறுத்து போய் இருக்கும். இன்னொரு பிரச்சனையான நீர் நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து கலர் தன்மை உள்ள பாசன நீர். இந்த கலர் தன்மை உள்ள பாசன நீர் வந்து அதில் கரைந்துள்ள உப்புக்களை பொறுத்து நம்ம அதை உவர் தன்மை உள்ள நீர், கலர் தன்மை உள்ள நீர்னு நம்ம பிரிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாசன நீரை வந்து தொடர்ந்து நீங்கள் ஆய்வகங்களில் கொடுத்து ஆய்வு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய நீரோட பிரச்சனை என்னென்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மேலாண்மை முறைகளை நம்ம கடைபிடிக்க முடியும். இப்போது கலர் தன்மையுடைய பாசன நீர் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து மறைமுகமான பாதிப்புகளை தான் பயிரில் ஏற்படுத்தும். அதாவது இந்த கலர் தன்மை உள்ள நீரில் வந்து சோடியம் உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நீரை வந்து நம்ம தொடர்ந்து பாசனத்துக்கு பயன்படுத்தும் போது மண்ணினோட கட்டமைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் சாயில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணோட கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு மண்ணை வந்து இறுகி போயிடும். அதாவது மண் இறுக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மண் இறுகி போகிறதுனால பயிர்களோட வேர் வளர்ச்சி, வேருக்கான காற்றோட்டம் மற்றும் வேரினோட செயல்பாடுகள் அனைத்துமே பாதிக்கப்படும். அப்புறம் மழைக்காலங்களில் வந்து தண்ணி அந்த நிலத்தில் தேங்கி நிற்கும்போது அதில் வந்து வடிகால் வசதி இருக்காது, மண் வந்து பொத பொதன்னு இருக்கும். ஆனால் வறட்சி காலத்தில் அதிகமாக இறுகி போயிருக்கும். இதனால் சாகுபடிக்கு வந்து இந்த நிலங்களை கையாளுறதுல அதிக சிரமத்தை நம்ம சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ இந்த மாதிரியான தரமற்ற பாசன நீரை நம்ம பாசனத்திற்கு தொடர்ந்து உபயோகிக்கும் போது ஒரு சில மேலாண்மை முறைகளை நம்ம கையாண்டால்தான் அதிலிருந்து நம்ம அதிக மகசூலை நம்ம எடுக்க முடியும். இப்போது உளவியல் முறைகள் எடுத்துட்டோம், இந்த நீரில் உள்ள உவர் தன்மையினாலையும் அதிகளவு சோடியம் உப்புக்களாலையும் மண்ணில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை நம்ம உளிக்கலப்பைன்னு சொல்லுவாங்க, அதாவது சிசல் ப்ளவிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த உளிக்கலப்பை கொண்டு உழவு செஞ்சோன்னா மண்ணில் வந்து இந்த பொளபொளப்பு தன்மை ஏற்பட்டு மண்ணோட இறுக்கம் குறைஞ்சு நீர் வடிகிற தன்மை, அதாவது ட்ரைனேஜ் வந்து நல்லா இருக்கும். அடுத்த மேலாண்மை முறைகள் வந்து விதைகளை கடினப்படுத்துதல், அதாவது சீட் ஹார்டனிங்னு சொல்லுவாங்க. விதைகளை வந்து இந்த உவர் நீரில் கொஞ்சம் நீண்ட நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா விதைச்சோன்னா அந்த விதைகள் வந்து மண்ணில் முளைச்ச உடனே அந்த உவர் நீர் பாய்ந்த வயலில் ஏற்படக்கூடிய வறட்சியை தாங்கி நிற்கும். அப்புறம் இந்த தரம் குறைந்த நீர், அதாவது இந்த கலர் தன்மையுடைய நீர் பாய்ந்த நிலங்களில் நடவு, நம்ம உதாரணமாக நெல் பயிர் நடவு செய்யக்கூடிய நெற்பயிர்களை அதனோட வேற வந்து 1% கால்சியம் குளோரைடு நீரில் 16 மணி நேரம் வந்து நம்ம நனைய வச்சுருந்துட்டு பிறகு நம்ம நடவு செஞ்சோன்னா நெல் மகசூல் வந்து அதிகரிக்கிறதா எங்களோட ஆராய்ச்சி முடிவுகள் வந்து தெரிவிக்குது. அடுத்த மேலாண்மை முறை வந்து அதிக விதைகளை உபயோகித்தல், அதாவது அதிகமான விதைகள் சிபாரிசு செய்யப்படக்கூடிய அளவை காட்டிலும் அதிகமான விதை அளவை நம்ம உபயோகிக்கிறது. இப்போது தரமற்ற நீரில் நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தும் போது அதில் விதைக்கக்கூடிய விதைகள் வந்து எல்லாமே நல்லா முளைக்கிறதில்ல. அதனால் விதை தெளிப்பு செய்யப்பட்ட அந்த இடங்களில் நிறைய கேப், அதாவது வெற்றிடங்கள் இருக்கும். அதனால் மகசூல் வந்து குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிபாரிசு செய்யப்பட்ட விதை அளவை விட சுமார் 25% அதிக விதைகளை உபயோகப்படுத்தணுன்னா அந்த முளைக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பை நம்ம தவிர்க்கலாம். அடுத்தது வந்து சரியான பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிப்பு செய்கிறது. இப்போது உதாரணமாக இப்போ நெல் எடுத்துட்டோன்னா நாற்றுக்கள் வந்து நடவு செய்யும்போது, அதாவது குறிப்பிட்ட இதுக்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு குத்துக்கு 2 நாற்று 3 நாற்றுகள் நடவு செய்வதற்கு பதிலாக இந்த பிரச்சனையுள்ள நீர் கலர் நீர் உவர் நீரை நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தும் போது அதிகமான 2 நாற்றுக்கு பதிலாக 4-6 நாற்று வரைக்குமே நம்ம நடவு செய்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். மேலும் நாற்றுக்களை வந்து நம்ம நெருக்கி நடவு செய்யலாம். அது அப்புறம் முதிர்ந்த நாற்றுக்கள், அதாவது இளம் நாற்றுக்களை தவிர்த்து முதிர்ந்த நாற்றுக்கள், அதாவது 25 நாட்களுக்கு பதிலாக 28 நாட்கள் வயதான நாற்றுக்களை வந்து நம்ம நடுறதும் சிறந்தது. ஏன்னா ரொம்ப இளம் நாற்றுக்கள் வந்து அந்த பிரச்சனையுள்ள நீரை தாங்கி வளர்றது கஷ்டம். அதனால் ஒரு 5 நாட்கள் முதிர்ந்த நாற்றுக்கள் நம்ம நடவு செய்கிறத விட ஒரு 5 நாட்கள் கழித்து நாற்றுக்களை நடவு செய்யலாம். அடுத்ததாக பாசன நீர் மேலாண்மை முறைகளை பார்க்கலாம். இப்போது பாசன நீர் மேலாண்மை முறைகளில் சரியான இடைவெளியில் நம்ம பாசனம் செஞ்சோன்னா இந்த உப்புக்கள் அதிகமான உள்ள நீரில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். அதாவது நீர்ப்பாசன இடைவெளியை வந்து குறைச்சி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இரிகேட் பண்ணுறது, தொடர்ந்து அதிக இரிகேஷன் கொடுக்காமல் இடைவெளி குறைச்சி மண்ணில் வந்து ஈரம் குறையாமையே வச்சுருந்தோம்னா நீரில் கரைஞ்சுள்ள உப்புக்களோட பாதிப்பு வந்து பயிரில் அதிகமாக இருக்காது. ஆகவே நம்ம மண்ணோட தன்மைக்கேற்ப பயிர்களின் வளர்ச்சி நிலைக்கேற்ப நீர்ப்பாசனம் செஞ்சு மண்ணினோட ஈரத்தை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். அடுத்தது கலர் உவர் நீரோட நல்ல தண்ணீர், மழைக்காலங்களில் நல்ல தண்ணீர் கிடைக்கும்போது அந்த நல்ல தண்ணீரை வந்து அந்த கலர் மற்றும் உவர் நீரோட சேர்த்து பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த குளம் கசிவு நீர் குட்டை குளம் அது மாதிரி அமைச்சிட்டு அதில் வந்து மழை நீர் இல்லைன்னா ஆற்று நீரை வந்து அதில் சேமித்து வச்சுட்டு அந்த நீர் கூட நம்ம தரம் குறைஞ்ச நீர், அதாவது உவர் நீர் கலர் நீர் அதை வந்து கலந்து நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம். அதாவது நீரின் தரத்துக்கு ஏற்ப நல்லா தண்ணியோட அளவு குறைச்சிட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த போர்வெல் வாட்டர் உப்பு நீராக இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஒரு முறை வந்து நம்ம அந்த குளத்தில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த நல்ல தண்ணீரை பாசனத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அடுத்த பாசனத்துக்கு வந்து நம்ம அந்த உப்பு நீரை பயன்படுத்தலாம். இப்போ ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது, இப்படி இந்த மாதிரியான முறையிலையும் நம்ம இதை மேலாண்மை பண்ணலாம். அடுத்தது வந்து பாசன நீரில் ஜிப்சம் கலந்து உபயோகிக்கிறது. இப்போ பாசன நீரை நம்ம ஆய்வு செய்யும்போது அதில் சோடியம் மற்றும் கார்பனேட் உப்புக்கள் அதிகமாக இருந்து அதனோட RSC சொல்லுவாங்க, அதாவது ரெசிடியல் சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட் இருப்பு நிலை அது வந்து 1.25 அதிகமாகவும் SARன்னு சொல்லக்கூடிய சோடியம் மற்றும் கால்சியம் மெக்னீசியம் ஒப்பீட்டு அளவு வந்து 10 அதிகமாகவும் இருந்து அந்த பாசன நீரில் கரைஞ்சுள்ள உப்புக்கள், அதாவது EC எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து 1.5 dSm குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜிப்சத்தை, அத்தகைய தரம் குறைஞ்ச நீரோட ஜிப்சத்தை சேர்த்து பாசனத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அந்த பயன்படுத்தப்பட வேண்டிய ஜிப்சத்தோட அளவு வந்து நம்ம நீராய்வு முடிவுப்படி பரிந்துரைக்கப்பட்ட அளவு நம்ம ஜிப்சம் போடணும். அதுக்காக நம்ம தண்ணீரை வந்து நீங்கள் பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அளவு ஜிப்சத்தை நம்ம பயன்படுத்தலாம். அது கூட இந்த 1200 டன் சிபாரிசு செய்யக்கூடிய பசுந்தாள் உரமும் அப்புறம் சிபாரிசு செய்யப்படும் அளவை விட 25% அதிகமான தலைச்சத்து சாம்பல் சத்து உரங்களையும் பயன்படுத்தினோம்னா அந்த நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணாலும் நம்ம நல்ல மகசூல் பெறலாம். ஆனால் எல்லா பகுதிகளிலையும் இந்த தரம் குறைஞ்ச நீர் உள்ள அனைத்து வகையான நீர்லையும் நம்ம ஜிப்சத்தை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினோம்னா நம்ம பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு வந்து அந்த தரம் குறைந்த நீர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பாசன நீரை ஆய்வு செஞ்சு அதில் உப்புக்களோட அளவு குறைவாக இருந்தால் மட்டுமே, அதாவது ஈசி வந்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஜிப்சம் உபயோகப்படுத்தணும். அதனால் இப்போ நம்ம நீரை தக்க முறையில் ஆய்வு செஞ்சு ஆய்வு முடிவுகளினோட அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுகின்ற தொழில்நுட்பங்களை கையாண்டு பயிரின் வளர்ச்சியையும் மகசூலையும் நம்ம மேம்படுத்தலாம். மேலும் விவசாயிகள் வந்து நம்ம தங்களோட வயலில் தோன்றக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள், பயிர்களில் தோன்றக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளையும் பற்றாக்குறை அதனால் வரக்கூடிய அறிகுறிகளையும் கண்காணித்து அவற்றை வந்து மேலாண்மை செய்யறதுக்கு வந்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளையோ இல்லை வேளாண்மை கல்லூரி மற்றும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகளையோ அணுகி ஆலோசனை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.